وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله الله بالحق بشيرًا ونذيرًا، وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فقد قال الله جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله، إن الله يغفر الذنوب جميعا، إنه هو الغفور الرحيم. صدق الله مولانا العظيم. يونيتركري الله من الذي أرهله الله جل سبحانه وتعالى நான்கு பொருட்களை, நான்கு படைப்புகளை தன்னுடைய கரத்தால் நேரடியாக அல்லாஹ் படைத்தான். ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான்கு படைப்புகளை அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் படைத்தான். முதலாவது அல்லாஹுடைய அரிஷ், அல்லாஹத்தாலா தன்னுடைய அரிஷை அவனுடைய கரத்தால் அல்லாஹத்தாலா படைத்தான். அதே போல அடுத்ததாக கலம், விதி எழுதக்கூடிய பேனாவை அல்லாஹத்தாலா தன்னுடைய கரம் கொண்டு தன்னுடைய கரத்தால் படைத்தான். மூன்றாவது ஜன்னத்து அதன், அதன் என்கிற அந்த சொர்க்கம், இந்த சொர்க்கத்தை அல்லாஹத்தாலா தன்னுடைய கையால் படைத்தான். நான்காவது மனிதன், அல்லாஹத்தாலா ஆதம் அலி இஸ்லாமை தன்னுடைய கரத்தால் அல்லாஹத்தாலா படைத்தான். இந்த நான்கு படைப்புகள் தான் அல்லாஹத்தாலா தன்னுடைய கரத்தால் படைத்தது. மீது எல்லா படைப்புகளுமே அல்லாஹ் ஆகு என்று சொன்னதும் அது ஆகிவிட்டது. ஆகு என்று அல்லாஹ் உத்தரவிடுவான், அது உருவாகிவிட்டது. இந்த நான்கு படைப்புகள் தான் அல்லாஹத்தாலா தன்னுடைய கரம் கொண்டு படைத்தது என்பதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஆக மனிதனை அல்லாஹத்தாலா தன்னுடைய கரத்தால் படைத்திருக்கிற காரணத்தினால் அல்லாஹத்தாலா இந்த மனிதன் மீது எவ்வளவு இரக்கம் கொள்கிறான். எப்படி நாம் சாதாரணமாக ஒரு பொருளை உருவாக்குவதில் நமக்கு அதிலே ஒரு பெரிய பங்கு இருக்குமானால் அது நாம் செய்த பொருள் என்று ஒரு அக்கறைப்படுகிறோம், அதே போலதான் இந்த மனிதனை அல்லாஹத்தாலா தன்னுடைய கரத்தால் படைத்த காரணத்தினாலே இந்த மனிதன் மீது அல்லாஹ் மிகவும் கருணை கொள்கிறான். அவன் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் அல்லாஹத்தாலா மன்னிக்கிறான். அந்த வகையிலே அல்லாஹத்தாலா இதுபோன்ற இரவுகளை தந்திருப்பது பாவங்களை மன்னிப்பதற்காக. இது வேறு பயான்களை கேட்பதற்கு அல்ல. இது முதல்ல பாவம் மன்னிப்புக்கான ஒரு இரவு தான். இது பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை, சில வாய்ப்புகளை அல்லாஹ் தருகிறான். எனவே அந்த அடிப்படையிலே இந்த ஷாபானுடைய 15 இரவும் அல்லாஹத்தாலாவால் இந்த சமுதாயத்திற்கு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹத்தாலா தந்திருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த 15 இரவாக இருக்கிறது. அந்த வகையில் நாம் இந்த இரவிலே முக்கியமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது, இதுதான் இந்த இரவுனுடைய பிரதான அமல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவை பற்றி சொல்லி இருக்கிற எல்லா ஹதீஸுகளிலும் அதைத்தான் வலியுறுத்தினார்கள். இது அல்லாஹத்தாலா பாவங்களை மன்னிக்கிற இரவாக ஆக்கியிருக்கிறான். எனவே நாம் இன்றைக்கு எந்தெந்த அமல்களை கொண்டு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எப்படியெல்லாம் மன்னிக்கிறான் என்பது தொடர்பாகத்தான் இங்கே சில விஷயங்களை நான் கூற விரும்புகிறேன். முதலாவது பாவ மன்னிப்பு தேடுவது. இன்றைக்கு நாம் பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது பெரிய பாவங்கள், ஒரு மனிதன் நல்லா பாதுகாக்க வேண்டும், ஒரு விபச்சாரம் செய்து விட்டால் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், ஒரு திருடி விட்டால் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று பெரிய பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு என்று எண்ணுகிறோம். ஹஜ்ரத் நூஹ் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹிடத்தில் தவறாக துவா செஞ்சிட்டாங்க, ஒரு துவா தப்பாக செஞ்சிட்டாங்க. அந்த தவறாக செய்த ஒரு துவாவிற்காக 300 அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள். நூஹ் அலி இஸ்லாம் என்ன துவா செஞ்சாங்கன்னு சொன்னால், அல்லாஹத்தாலா நூஹ் அலி இஸ்லாம் இடத்துல இப்படி துவா கேட்டாங்க, அந்த வெள்ள பிரளயம் வந்த நேரத்தில் யா அல்லாஹ் என்னுடைய குடும்பத்தினரை நீ அழிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறாய், என்னுடைய மகனும் என் குடும்பத்தை சார்ந்தவன், எனவே இந்த வெள்ளப்பிரளயத்தில் என் மகனை நீ அழிக்கக்கூடாது என்று அல்லாஹ்ட துவா கேட்டாங்க. இது என்னங்க, மகனுக்காக நூஹ் அலி இஸ்லாம் செய்த இந்த துவா தவறு. காரணம், நூஹ் அலி இஸ்லாமுடைய மகன் காஃபிர், அல்லாஹ் சொன்னால் அவர் உம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. ஒரு காஃபிருக்காக நீர் எப்படி துவா செய்யலாம் என்று அல்லாஹத்தாலா நூஹ் அலி இஸ்லாமை கண்டித்தான். இந்த ஒரு துவாவை கேட்டதற்காக நூஹ் அலி இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் 300 பாவ மன்னிப்பு தேடினான். ஆக சிறிய விஷயங்களுக்கு கூட நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹதீஸிலே இந்த பாவ மன்னிப்பு தொடர்பாக இந்த தௌபா தொடர்பாக ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் வருகிறது. சஅலா இப்னு அப்துல் ரஹ்மான், சஅலா இப்னு அப்துல் ரஹ்மான் என்கிற ஒரு சஹாபி, ஒரு வாலிப பையன், ஒரு 15 வயது வாலிபர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹாதிமாக பெருமானாருக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஅலா இப்னு அப்துல் ரஹ்மான் அவர்களை ஒரு நாள் தம்முடைய ஒரு வேலைக்காக அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். இந்த வேலைக்கு சென்று வா என்று அனுப்பி வைக்கிறார்கள். அவர் ஒரு 15 வயது வாலிபர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வேலைக்காக அனுப்பினார்களோ அந்த வேலைக்காக அவர் சென்று கொண்டிருக்கும் போது வழியிலே ஒரு வீட்டை பார்க்கிறார். அந்த வீட்டினுடைய முன் திரை காற்றிலே விலகுகிறது. காற்றில் விலகியதும் உள்ளே ஒரு பெண்மணி குளித்து கொண்டிருக்கிறார். குளித்து கொண்டிருக்கிற அந்த பெண்ணின் மீது இந்த சாலபாவுடைய பார்வை விழுந்து விடுகிறது. சாலபா இப்னு அப்துல் ரஹ்மான் அந்த பெண்ணை பார்த்து விடுகிறார். ஆனால் பார்த்ததுமே அடுத்த நிமிடம் தன்னுடைய பார்வையை திருப்பிக் கொள்கிறார். பார்த்து விட்டார், ஆனால் நீண்ட நேரம் நின்று பார்க்கவில்லை. உடனே தன்னுடைய பார்வையை திருப்பி விட்டார். பார்வை திருப்பி விட்டாலும் கூட அவருடைய உள்ளத்திலே பெரிய ஒரு குற்ற உணர்வு. நாம் ஒரு பெண்ணை பார்த்து விட்டோமே, பெருமானாருடைய வேலைக்காக வந்த நாம், பெருமானார் தன்னுடைய தேவைக்காக அனுப்பியிருக்கிற நேரத்தில் ஒரு அந்நிய பெண் குளித்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் பெருமானாரை நாம் எப்படி சென்று சந்திப்பது? ஏன்னா பெருமானார் அப்போ சந்திக்க போயிட்டோன்னு சொன்னால் அல்லாஹால நான் செஞ்ச இந்த பாவத்தை பெருமானாருக்கு வஹி மூலமாக குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் எங்கே காட்டி விடுவானோ என்று அவருக்குள் ஒரு குற்ற உணர்வு. அந்த உணர்வில் அவர் பெருமானாரை சந்திக்க விரும்பாமல் அவர் திரும்பி வராமலேயே எங்கேயோ சென்று விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅலபாவை காணவில்லை, ஒரு வேலைக்காக அனுப்பினோம், திரும்பி வரவில்லை. தம்முடைய தோழர்களிடம் சொல்கிறார்கள், சஅலபாவிற்கு என்ன ஆனது என்று தோழர்கள்ட்ட எல்லாம் கேட்குறாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, தெரியல, அவர் ஒரு அடிமை, ஒருவேளை எங்கேயாவது போயிருக்கலாம், திரும்பி வந்துடுவார் என்று சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க. ஒரு நாள் ஆனது, ஒரு நாள் முழுவதும் பெருமானார் விசாரித்தாங்க, ஆள் எங்கே போனார்னே தெரியல. பிறகு சில நாட்கள் ஆனது, அவர் எங்கு திரும்பி வரவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சஹாபியினுடைய அந்த 15 வயது வாலிபருடைய நினைவு இருந்து கொண்டே இருக்கிறது. சஹாபாக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்களையும் சல்மானுல் ஃபாரிசி அவர்களையும் கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த சஅலபா எங்கே போயிருக்க முடியும்? அப்போ ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, ஒருவேளை அக்கம்பக்கத்தில் உள்ள கிராமங்களில் இந்த அடிமைகள் எல்லாம் ஆடு மேய்த்து கொண்டிருப்பார்கள். அப்படி ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே சென்று ஒருவேளை அவர் சேர்ந்திருக்கலாம் என்று ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் இந்த மதீனாவை சுற்றி எங்கிருந்தாலும் சரி, ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று இவர் எங்கிருக்கிறார் என்று தேடி விசாரித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறான். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்களும் சல்மானுல் ஃபாரிசி அவர்களும் அந்த சஅலபாவை தேடி என்ன செய்கிறாங்க, அக்கம் பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் செல்கிறாங்க. ஒரு கிராமத்தில் போகிறாங்க, அங்கே சில ஆட்டு இடையர்கள், ஆடு மேய்ப்பவர்கள் ஒரு இடத்துல ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் அந்த ஆட்டு இடையர்களிடம் சென்று இந்த சஅலபாவுடைய அங்க அடையாளங்களை எல்லாம் சொல்லி, ஒரு 15 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபர், சில நாட்களாக காணவில்லை, அவரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களான்னு கேட்குறான். அவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி, அப்போ அந்த ஆட்டு இடையர்கள் அந்த ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் சொன்னார்கள், யார் அந்த மலைக்கு மேல் இருந்து கொண்டிருக்கிறாரே அவரான்னு கேட்குறான். ஒரு மலையை சுட்டி காட்டி, இந்த மலைக்கு மேல் இருக்கிறாரே அவரான்னு கேட்குறான். பகரத்துமர் கேட்டாங்க என்னன்னு சொல்லி, அப்போ அந்த ஆட்டு இடையர்கள் சொன்னாங்க, இங்கே மலைக்கு மேல் நீங்கள் சொன்ன அதே அடையாளத்தோடு ஒரு வாலிபர் இருக்கிறார். அவர் 40 நாட்களாக அழுது கொண்டே இருக்கிறார். 40 நாட்களாக அழுது கொண்டு இருக்கிறார். அப்போ பகரத்துமர் கேட்டாங்க, அவர் கீழே இறங்கி வருவதில்லையான்னு சொல்லி சொன்னாங்க, மாலை நேரத்தில் சூரியன் மறைந்த பிறகு அவர் இறங்கி வருவார். நாங்கள் அவருக்கு சிறிது பால் கொடுப்போம், அதை குடித்ததும் திரும்பவும் அங்கே சென்று விடுவார், அழுது கொண்டே இருக்கிறார் என்பதாக சொன்னாங்க. சரி, நாங்கள் பார்க்குறோன்னா என்ன செய்கிறது சொன்னாங்க, சாயங்காலம் ஆகட்டும், சூரியன் மறைகிற நேரத்தில் அவர் எப்படியும் வருவார். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்களும் சல்மானுல் ஃபாரிசியும் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நிற்கிறாங்க. அதே போல் அந்த சஅலபா அவர்கள் சூரியன் மறைய ஆரம்பித்ததும் மலை உச்சியிலிருந்து இறங்கி வருகிறார். வந்ததும் ஹஜ்ரத் உமரும் சல்மானும் சென்று அவரை பிடித்து கொள்கிறார்கள். பிடித்தால் சஅலபா அழுது கொண்டே இருக்கிறார். இப்போ ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, பெருமானார் உங்களை வர சொன்னார்கள். அவர் சொன்னார், இல்லை நான் வரமாட்டேன், நான் ஒரு பாவம் செய்து விட்டேன். பாருங்கள், ஒரு தடவை ஒரு பெண்ணை பார்த்ததற்கு, நாம் தினசரி டிவி பார்த்துட்ருக்குறோம் அந்நிய பெண்களை. இன்றைக்குள்ள வாலிபர்கள் கையில் செல்ஃபோனில் என்னங்க இதை வச்சுருக்கிறாங்க, அந்நிய பெண்களை தான் வச்சுருக்கிறாங்க. ஒரு தடவை பார்வை விழுந்தது. அவர் சொன்னார், இல்லை நான் பெருமானாரை பார்க்க வர முடியாது, என் விஷயத்திலே அல்லாஹ் என்ன ஆயத்தை இறக்கினானோ என்று தெரியாது,
என் விஷயத்தில் என்ன கண்டனம் வந்தது என்று எனக்கு தெரியாது. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க விரும்பவில்லை என்று சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இல்லை, அல்லாஹுடைய தூதர் உங்கள் மீது எந்த அதிருப்தியும் அடையவில்லை, நீங்கள் அவசியம் வர வேண்டும், உங்களை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னதாக வலியுறுத்துகிறார்கள். அந்த வலியுறுத்தலின் பேரில் அவரை மதீனாவிற்கு அழைத்து வரப்படுகிறது. அவர் அவருடைய வீடு சென்று படுக்கையில் படுத்த படுக்கையாக கிடக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாலபாவை பார்க்க வருகிறார்கள். சாலபா அழுது கொண்டே இருக்கிறார். பல நாட்கள் சாப்பிடாமல் அவரால் எழுந்திருக்க முடியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாலபாவை தூக்கி அவருடைய தலையை தன்னுடைய மடியின் மீது வைக்கிறார்கள். சாலபா சொன்னார், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, நான் ஒரு பாவம் செய்தவன். இந்த பாவியினுடைய தலையை உங்களுடைய முபாரக்கான இந்த மடியில் வைப்பதற்கு நான் தகுதியற்றவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாலபாவை அல்லாஹ் மன்னிப்பவன், நீர் செய்த பாவத்தை அல்லாஹத்தாலா மன்னித்து விட்டான். சாலபா அழுது கொண்டே இருக்கிறார். இந்த நிலையிலேயே அவருக்கு மரணமும் வந்துவிடுகிறது. பெருமானாருடைய மடியிலேயே அவர் மௌத்தாகவும் ஆகிவிடுகிறார். அவர் மரணித்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த சாலபாவை குளிப்பாட்டினார்கள். குளிப்பாட்டி அவருடைய ஜனாசாவை பெருமானார் தூக்கி செல்கிறார்கள். சஹாபாக்களும் எடுத்து செல்கிறார்கள். எடுத்து செல்கிற போது, ஜனாசாவை தூக்கி செல்கிற போது பெருமானார் எப்படி நடக்கிறாங்கன்னு சொன்னால், பயங்கர கூட்ட நெருக்கடியாக இருந்தா, கடுமையான நெருக்கடி, ஒரு எட்டு எடுத்து வைப்பதற்கு கூட இடம் இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருந்தால் நாம் எப்படி நடப்போம், அது மாதிரி பெருமானார் நடக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன சாதாரணமான கூட்டம் தான், இவ்வளவு இடம் விசாலமாக இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இப்படி நடக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டே விட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் இப்படி நடக்கிறீர்கள் என்று கேட்டபோது ஹஜ்ரத் உமரை பார்த்து பெருமானார் சொன்னார்கள், உமரே, இந்த மலக்குமார்களுடைய கூட்டம் உம்முடைய கண்களுக்கு தெரியாது. இந்த சாலபாவின் ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக மலக்குகள் பெருந்திரளாய் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு மத்தியில் நான் நடக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த சம்பவத்தை சொல்வதனுடைய நோக்கம், ஒரு சஹாபி ஒரு சிறிய தவறு, ஒரு 15 வயது வாலிபர் ஒரு அந்நிய பெண்ணை ஒரு முறை லேசாக பார்த்து விட்டார், பார்த்ததும் திரும்பி விட்டார். ஒரு பெண்ணை பார்த்துட்டு உடனே திரும்பிட்டு அல்லாஹத்தெல்லாம் மன்னித்து விடுகிறான், ஆனாலும் கூட அந்த ஒரு பாவம் அவருடைய மரணம் வரை கொண்டு அவரை சேர்த்தது. அந்த அளவிற்கு அழுதார், அந்த அளவிற்கு வருந்தினார். இன்னைக்கு நாம் எவ்வளவு பாவங்கள் ஒவ்வொரு நாளும் செய்கிறோம், ஆனால் நம்முடைய பாவத்தை குறித்து நமக்கு என்ன வருத்தம் வருகிறது. ஆக அன்பிற்குரியவர்களே, இது தௌபாவுடைய இரவு, அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவதற்கான இரவு. எனவே நாம் செய்த பாவங்களை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தான் அல்லாஹத்தலா தந்திருக்கிறான். அல்லாஹத்தலா மிகப்பெரிய கருணையாளன், மிகப்பெரிய கிருபையாளன். அல்லாஹ் எவ்வளோ பெரிய கிருபையாளன்னு சொன்னால், மூசா அலி இஸ்லாமுடைய காலத்திலே ஒரு மனிதர் எப்போது பார்த்தாலும் மூசா அலி இஸ்லாமை திட்டிக்கொண்டே இருப்பார், மூசா அலி இஸ்லாமை ஏசிக்கொண்டே இருப்பார். ஒரு முறை மூசா அலி இஸ்லாம் அல்லாஹ்ட சொன்னாங்களாம், இவன் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக் கொண்டே இருக்கிறான், சதாவும் என்னிடத்தில் சண்டை எடுத்து கொண்டே இருக்கிறான், அதனால் இவன் விஷயத்திலே ஒரு கடுமையான தண்டனை இறக்குன்னு சொல்லி மூசா அலி இஸ்லாம் அந்த வாலிபருக்கு எதிராக அல்லாஹ்ட கேட்குறான். இப்போ அல்லாஹத்தலா சொன்னான்னா, மூசாவே, அவருடைய விஷயத்தில் என்ன முடிவெடுக்கலாம் என்பதை நான் ஓன்ட்டே விட்டுறேன்னு சொல்லிடுறான். அவர் விஷயத்தில் நீர் என்ன விரும்புகிறீர், ஓன்ட்டே நான் முடிவு விட்டுறேன்னு சொல்லி உடனே ஒரு நாள் அல்லாஹத்தலா இப்படி சொல்லிடுறான். மூசா அலி இஸ்லாம் இதற்கு பிறகு ஒரு நாள் வழியில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வாலிபரும் வருகிறார். யார் மூசா அலி இஸ்லாமை திட்டிக் கொண்டே இருப்பாரோ அவர், மூசா அலி இஸ்லாமை பார்த்ததும் கடுமையாக பேச ஆரம்பிக்கிறார். மூசா அலி இஸ்லாமை திட்ட ஆரம்பிச்சிடறார். இப்போ அல்லாஹத்தலா மூசாவுக்கு சொல்லியிருந்தான், அவர் விஷயத்திலே நீர் என்ன விரும்புகிறாயோ அதை செய்யலாம். உடனே மூசா அலி இஸ்லாம் துவா செஞ்சாங்க, அல்லாஹும்மா ஹுதீஹி, அல்லாஹ் இவரை கடுமையாக பிடின்னு துவா செஞ்சாங்க. இந்த துவா மூசா அலி இஸ்லாம் செஞ்சதுமே அந்த வாலிபர் பூமிக்குள் போக ஆரம்பிக்கிறார். மூசா அலி இஸ்லாம் துவா செஞ்சதும் பூமிக்குள் போக ஆரம்பிக்கிறார். அவருடைய கணுக்கால் வரை பூமிக்குள் போய்விடுகிறது. அந்த வாலிபர் உடனே உணர்ந்து விடுகிறார், நமக்கு ஏதோ தண்டனை வந்து விட்டது, யா மூசா யா மூசான்னு கத்துறார். மூசா அலி இஸ்லாம் அவர்களே, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி மூசா அலி இஸ்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹும்மா ஹுதீஹி, யா அல்லாஹ் இவரை இன்னும் பிடின்னு சொல்கிறாங்க. அந்த பூமிக்குள் அவர் முழங்கால் வரை சென்று விடுகிறார். அப்போது மூசா அலி இஸ்லாமிடம் கெஞ்சுகிறார், மூசாவே, எனக்காக மன்னித்து என்னை விடுவித்து விடுங்கள் என்று மூசா அலி இஸ்லாம் சொல்கிறாங்க. அல்லாஹும்மா ஹுதீஹி, யா அல்லாஹ் விடாத இவரை இன்னும் பிடி என்று சொல்கிறார். அந்த பூமிக்குள் அவர் இடுப்பு வரை சென்று விடுகிறார். அப்போதும் கெஞ்சுகிறார், மூசாவே, என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். மூசா அலி இஸ்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹும்மா ஹுதீஹி, யா அல்லாஹ் இவரை விடாதே, இன்னும் பிடி என்று மார்பு வரை, கடைசியில் தலை வரை வந்து பூமிக்குள் புதையுண்டு இறந்து விடுகிறார். அவர் இறந்த பிறகு அல்லாஹத்தில் மூசா அலி இஸ்லாம் பார்த்து கேட்டானா, மா அக்ஸா கல்பக்க யா மூசா, மூசாவே, உம்முடைய இதயம் இவ்வளவு கல் இதயமாக போய்விட்டதா? அவர் இவ்வளவு கெஞ்சினார் உன்னிடத்திலே, மூசாவே என்னை விடுவித்து விடும், என்னை விடுவித்து விடும் என்று. அவன் மட்டும் ஒரு முறை யா அல்லாஹ் என்னை காப்பாற்று என்று சொல்லி இருந்தால் நான் காப்பாற்றி இருப்பேன். அவன் ஏண்ட கேட்கல, என்னிடத்தில் உதவி கேட்கல. ஆனால் உன்னிடத்தில் அவன் கேட்டான், நீ இறக்கப்படவில்லை, ஒரு முறை என்னிடம் அவன் கேட்டிருந்தால் அவனை நான் காப்பாற்றி இருப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய கிருபை. அல்லாஹ் அடியார்கள் மீது அவ்வளவு கருணையாளனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக சஹி புகாரியிலே வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரிடத்திலே வந்து ஃபிரௌன் அழிக்கப்பட்ட சம்பவத்தை சொல்கிறாங்க. ஃபிரௌன் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட அந்த சம்பவத்தை வந்து ஜிப்ரீல் வர்ணிக்கிறாங்க பெருமானாரிடம். அப்போ பெருமானாரிடம் ஜிப்ரீல் சொல்கிறார், செங்கடலிலே ஃபிரௌன் அழிக்கப்படவிருக்கிறான். அழிக்கப்படுகிற நேரத்தில் ஃபிரௌன் கலிமா சொல்கிறான். அவன் குரான்லேயே அது வருது, நான் இப்போது ஈமான் கொள்கிறேன் என்று ஃபிரௌனும் சொல்கிறான். பனு இஸ்ராயில்கள் எதை ஈமான் கொண்டாங்களோ அதை நான் ஈமான் கொள்கிறேன் என்று ஃபிரௌன் சொல்கிறான். ஜிப்ரீல் சொன்னாங்க, நான் வானத்தை பார்த்தபோது எங்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த அநியாயக்காரனான ஃபிரௌனுக்கும் கிடைத்து விடுமோ என்று பயந்தேன். பயந்து அவன் இன்னொரு முறை களிமா சொல்வதற்கு முன்னால் அவனுடைய நாவிலே நான் வேகமாக களிமண்ணை திணித்தேன் என்று சொல்கிறார் ஜிப்ரீல். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரஹமத்து அவனுக்கும் கிடைத்து விடும் என்று நான் பயந்தேன் என்று. ஆஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்து அவ்வளவு இனங்க விசாலமானவன், அவ்வளவு கருணை மிக்கவன் அல்லாஹாலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தம், ஒரு போர்க்களம் முடிந்து திரும்புகிற நேரத்திலே போர்க்களத்திலே கைதிகளாக ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பிடிக்கப்பட்டிருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தம் முடிந்து வர்றாங்க. அங்கே ஒரு பகுதியில் பெண்கள் இனங்க கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க, கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் சில பெண்கள் கை குழந்தைகளோடு பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காட்சியை பார்க்குறாங்க. ஒரு பெண்மணி, ஒரு கை குழந்தை இனங்க ஒரு குழந்தையை பெற்றெடுத்த ஒரு தாய், அவள் தன்னுடைய குழந்தையை தேடுகிறார். அவர் அந்த பெண்ணுடைய மார்பிலிருந்து பால் சுரந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய குழந்தையை அந்த பெண் தேடுகிறார். எங்கெல்லாம் குழந்தைகளுடைய அழும் சத்தம் கேட்கிறதோ அங்கெல்லாம் அந்த பெண் ஓடி போய் பார்க்குறாள். இது தன்னுடைய குழந்தையா என்று பார்க்கிறான். அழக்கூடிய குழந்தை அவளுடைய குழந்தை அல்ல, ஆனாலும் எடுத்து அந்த குழந்தைக்கு சிறிது பால் கொடுத்து விட்டு அந்த குழந்தையை போட்டுறான். பிறகு இன்னொரு இடத்துல சத்தம் கேட்குது, அங்கே போய் பார்க்குறா, அது தன்னுடைய குழந்தையா என்று. அந்த குழந்தையும் தன்னுடைய குழந்தை அல்ல, இருந்தாலும் அழுகிறது. தன்னுடைய மார்பில் வைத்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி விட்டு அந்த குழந்தையை போட்டு விடுகிறாள். இப்படி எல்லா கூடாரத்தையும் சுற்றி 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 கடைசியில் அந்த பெண் ஒரு இடத்துக்கு வருகிறாள். அங்கே அந்த பெண்ணுடைய குழந்தை கிடைக்கிறது. அந்த பெண்ணுடைய குழந்தை, அவள் பெற்ற குழந்தை கிடைக்கிறது. உடனே அந்த தாய் அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய மார்போடு அணைத்து கொஞ்சி கொண்டிருக்கும் போது பெருமானார் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இந்த தாய் இந்த குழந்தையை நரகில் தூக்கி எறிவாளா என்று கேட்டான். சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லதா, அது எப்படி எறிவார்? பெருமானார் சொன்னாங்க, இந்த குழந்தையின் மீது இந்த தாய் கொண்டிருக்கிற அன்பை விட அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது கருணை கொண்டவன், தன்னுடைய அடியார்கள் மீது அல்லாஹ் இரக்கமுடையவன். எனவே அல்லாஹாலா அவ்வளோ பெரிய மன்னிப்பாளன், அவ்வளோ பெரிய கருணையாளன். அந்த கருணையின் காரணமாகத்தான் அல்லாஹாலா நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு உடனடியாக தண்டிப்பதும் கிடையாது, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நிறைய அமல்களை காரணமாக ஆக்குகிறான். அந்த அமல்களை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். எந்தெந்த அமல்களை கொண்டெல்லாம் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான்? இது ரொம்ப சின்ன அமல் தான், நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய முடியும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் இவைகளை ஒரு காரணமாக ஆக்கியிருக்கிறான். அந்த எல்லா அமல்களையும் அல்ல, அவற்றில் ஒரு சில அமல்கள். முதலாவது, ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான முதல் காரணம் ஒருவன் முஸ்லீமாக ஆகுவது. பாருங்கள், ஒரு ஆள் வேறு மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டான்னு சொன்னால், அவன் காஃபிராக இருந்தபோது என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். எவ்வளவு கொடிய குற்றத்தை செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இஸ்லாம் ஈமான் அல்லாஹ்விடத்திலே அவ்வளவு உயர்ந்தது. பெருமானார் சொன்னார்கள், அல் இஸ்லாமு யஹ்திமுமாக்கான கபிலஹு, இஸ்லாம் முன் சென்ற எல்லா பாவத்தையும் அழித்துவிடும். எனவே தான் சஹாபாக்கள் புதுசாக இஸ்லாத்துக்கு வரும்போது பெருமானார்கிட்ட கேட்பாங்க, யார சொல்லலாம், நான் அறியாமையில் இன்ன தவறை செய்திருக்கிறேன், இன்ன தவறை செய்திருக்கிறேன். பெருமானார் சொல்லுவாங்க, எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஆக இஸ்லாத்தில் வருவது ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான முதல் காரணம். இரண்டாவது, பாவம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான காரணங்களில் இரண்டாவது காரணம் என்ன? நாம் மற்றவர்களை மன்னிக்க பழகுவது. மனிதர்களில் நமக்கு எவ்வளவு இடையூறுகள், எவ்வளவு தொந்தரவுகள், யார் செய்தாலும் சரி எல்லாரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு பண்பு என்னங்க நமக்கு வரணும். ஆனால் இன்றைக்கி நாம் வந்து என்னங்க, மன்னிக்கிற விஷயத்தில் வந்து நம்ம பெரிய கஞ்சர்களாக தான் இருக்கிறோம். நம்ம வந்து மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி என்னங்க சபதம் எடுக்கிறோம். ஆனால் மன்னிக்கணும். யாரென்க மனிதர்கள் நமக்கு செய்யக்கூடிய தவறுகளை வந்து மன்னிக்கணும். இந்த அதிகமாக மன்னிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பை வழங்குகிறான். இது இரண்டாவது காரணம். மூன்றாவது, அல்லாஹத்தாலா பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்வது, அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவு செய்வது, இதுவும் பாவங்கள் மன்னிப்பதற்கு அல்லாஹ் ஒரு காரணமாக ஆக்கியிருக்கிறான். நான்காவது அமல், ஒரு அடியானுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு நான்காவது காரணமாக அல்லாஹ் வைத்திருப்பது, யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த மையத்தை குளிப்பாட்டுறது. பாருங்கள், மையத்தை குளிப்பாட்டுவதில் ரொம்ப பேர் வந்து தயங்குறாங்க. பல பேருக்கு என்னங்க பயம், மையத்தை குளிப்பாட்டிட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகுமோங்கிற அச்சம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மையத்தை குளிப்பாட்டுவதற்கு நிறைய சிறப்புகளை சொன்னாங்க. ஒரு ஹதீஸில் பெருமானார் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிறாரோ அவருடைய 40 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு மையத்தை குளிப்பாட்டினால் அவருடைய 40 பாவங்களை அல்லாஹத்தெல்லாம் மன்னிக்கிறான். ஒரு மையத்துக்கு ஒருவன் கஃனிட்டார், கஃன் துணியை அவருக்கு போர்த்தினால் அல்லாஹத்தெல்லாம் சுவனத்திலே அவன் அந்த மனிதருக்கு உயர்ந்த பட்டாடை அல்லாஹத்தெல்லாம் பொறுத்துகிறான். ஒரு மையத்துக்காக கபர் குழி தோண்டினான், ஒரு மையத்துக்காக ஒருவர் கபர் குழி தோண்டுவாரையானால் அல்லாஹத்தாலா ஒரு ஏழை மனிதனுக்கு ஒரு வீட்டை வாங்கி தர்மமாக கொடுத்தால் எந்த நன்மையோ அந்த நன்மையை ஒரு மையத்துக்காக குழி தோண்டுவதற்கு அல்லாஹ் தருகிறான். ஆக ஒரு மையத்தை குளிப்பாட்டுவதும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான காரணங்களில் ஒன்று என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதே போல தான் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு உரிய காரணங்களில் ஒன்று, ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய ஜனாசாவில் குறைந்தது 100 பேராவது கலந்து கொள்வது. பாருங்கள், ஒரு ஜனாசாவில் 100 பேர் கலந்துட்டாங்கன்னா பெருமானார் சொன்னாங்க, எந்த மையத்தினுடைய ஜனாசா தொழுகையில் 100 பேர் கலந்து துவா செய்கிறார்களோ அவர்களுடைய துவா ஏற்கப்படாமல் இருப்பது கிடையாது. அதனால் ஊரில் யார் இறந்தாலும் சரி, நமக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ சொந்தமோ அந்நியரோ யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஜனாசாவில் போய் துவா செய்யணும். ஒரு 100 பேர் துவா செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹத்தாலா அந்த மையத்தினுடைய பாவங்களை இதை கொண்டும் அல்லாஹத்தாலா மன்னிக்கிறான். அதே போல் பாவங்கள் மன்னிப்பதற்கு அல்லாஹ் வைத்திருக்கிற அடுத்த ஒரு காரணம், இமாம் தொழுகையிலே ஒலவாலீன் என்று சொல்லுகிற போது உடனே ஆமீன் என்று யார் சொல்கிறாங்களோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். நாம் ரொம்ப பேர் ஆமீன் சொல்கிறதே கிடையாது. ஆமீன் என்னங்க சொல்கிறதே இல்லை. ஹனஃபி மதுஹபிலும் தனக்கு கேட்குற அளவுக்கு ஆமீன் அப்படின்னு சொல்லணும், ஆனால் ஆமீன் சொல்வதே கிடையாது யாருமே. ஆனால் இந்த ஆமீன் சொல்லும்போது அவருடைய பாவம் மன்னிக்கப்படுது. அது உடனே சொல்லணும், இமாம் வலவாலீன் என்று சொல்லி முடித்ததும் ஆமீன் என்று சொன்னால் அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுது. ஒரு நாளைக்கு 5 சந்தர்ப்பங்கள் நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ்தாலா தருகிறான். அதே போல் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு இன்னொரு சந்தர்ப்பம் தொழுகையில், இமாம் எப்போ சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்கிறாரோ உடனே ரப்பனா வலக்கல் ஹம்த், இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதான் சொன்னதும் ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று சொன்னால் பெருமானார் சொன்னார்கள், அவருடைய முன் சென்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. அவருடைய முன் சென்ற அத்தனை பாவங்களையும் அல்லாஹத்தாலா இந்த ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொல்வதன் மூலம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான்னு சொன்னாங்க. இது சின்ன அமல், நாம் கடைபிடிக்கக்கூடிய அமல். அதே போல் பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் ஜும்மாவுடைய நாளை ஒரு பெரிய காரணமாக ஆக்கியிருக்கிறான். பாருங்கள், ஜும்மா நாளுடைய மகத்துவத்தை வந்து நம்ம எவ்வளோ சொன்னாலும் விளங்குவது கிடையாது. இந்த ஷபே பராத்துடைய மகத்துவத்தை விளங்கியிருக்கிற அளவுக்கு ஜும்மாவுடைய மகத்துவத்தை நாம் விளங்கலை. ஆனால் இந்த இடத்துல ஒன்று தெரிஞ்சுக்கணும், தவறாக நினைக்கக்கூடாது. இந்த ஷபே பராத்து சம்பந்தமான ஹதீஸுகள் அது கூட அறிஞர்களுடைய கருத்து ஒருபாடு இருக்குது, இது ஆதாரபூர்வமானதா இல்லையான்னா சர்ச்சை இருக்குது. ஆனால் ஜும்மாவுடைய சிறப்பு விஷயத்தில் யாருக்கும் கருத்து ஒருபாடு கிடையாது. ஜும்மா சிறப்பானது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. காரணம், அது சம்பந்தமான ஹதீஸுகள் அத்தனையும் அவ்வளவு ஆதாரபூர்வமானவை, வலுவானவை. ஆனால் இந்த ஷபே பராத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தருகிறோமோ அதில் ஜும்மாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கூட கிடையாது. ஆனால் ஜும்மாவுடைய சிறப்பை கேளுங்கள். பெருமானார் சொன்னார்கள், யார் ஜும்மாவுடைய தினத்தில் காலையில் குளித்து விட்டு சீக்கிரமாக பள்ளிக்கு வந்து இமாமுக்கு அருகிலே அமர்ந்து உறங்காமல், பெருமானார் இதை குறிப்பாக சொன்னாங்க, தூங்கக்கூடாது. பல பேர் ஜும்மாவுக்கு வர்றாங்க, வந்து முன்னால் உட்காந்து தூங்குறாங்க. சொல்லப்போனால் முன்னால் உட்கார ஆளுக தான் அதிகம் தூங்குறதும் சொன்னாங்க. சீக்கிரம் வந்து இமாமுக்கு அருகில் அமர்ந்து இமாமுடைய உரையை கேட்டு அவர் திரும்பி சென்றால் ஒரு வருடம் நோன்பு நோட்ட நன்மை, ஒரு வருடம் தஹஜ்ஜு தொழுத நன்மை, அவருடைய ஒரு வாரத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு ஜும்மா தொழுதா ஒரு வாரத்தினுடைய பாவங்கள், அது மட்டுமல்ல ஒரு வருடம் நோன்பு நோற்ற நன்மை, ஒரு வருடம் இரவிலே நின்று தஹஜ்ஜு தொழுத நன்மை. இதனங்க ஜும்மா தொழுகையின் மூலம் கிடைக்குது. ஒவ்வொரு வாரமும் அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை இந்த வாய்ப்பினை அல்லாஹ்தலா நமக்கு தந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நாம் அதை பாலாக்கி கொண்டிருக்கிறோம். நாளைக்கு கூட ஜும்மாவுடைய நாள் தான், பெரும்பாலும் எல்லோருமே நோன்பு வச்சுருப்பாங்க. குறைஞ்சது நாளைக்காவது நம்முடைய அமல்களை எல்லாம் சீக்கிரம் முடித்து விட்டு ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுக்கு முன்னால் வேலையே செய்யக்கூடாது. ஜும்மா நாளில் எப்போ வேலை செய்யணும், ஜும்மா முடிச்சுட்டு தான் வேலை செய்யணும். அல்லாஹ் ஜும்மா தொழுகை முடிந்து விட்டால் பூமியில் சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கன்னு சொல்கிறான். அதற்கு விளக்கம் சொல்லுவாங்க, ஜும்மா நாளில் ஜும்மாவுக்கு முன்னால் உலகத்தினுடைய எந்த வேலைகளிலும் ஈடுபடக்கூடாது. அது முழுக்க முழுக்க இபாதத்துக்குரிய நாள். அல்லாஹ்தலா அந்த ஜும்மாவுக்கு தயாரிப்பதற்காகத்தான் அந்த நாளை கொடுத்தான். அதனால் நாளை அந்த ஒரு நாளாவது ரமதான் பக்கத்தில் வரக்கூடிய ஜும்மா இது. அந்த ஜும்மாவுடைய அந்த முன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பள்ளியில் வந்து சீக்கிரம் அமர்ந்தால் அல்லாஹ்தலா அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதேபோல் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு உள்ள காரணங்களில் ஒன்று பாருங்கள், ஹதீஸில் வருது, முஅத்தின் பாங்கு சொல்லக்கூடியவர் அல்லாஹு அக்பர் என்று எப்போ பாங்கு ஆரம்பிக்கிறாரோ, அவர் பாங்கை துவங்கியதும் ஒரு மனிதர் வஅன அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ரழீது பில்லாஹி ரப்பா ஒபில் இஸ்லாமி தீனா ஒபி முஹம்மதின் ரசூலா, இதை சொல்லிவிட்டால் அவருடைய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னித்து விடுகிறான். பாங்கு சொல்ல ஆரம்பித்தது, பாங்குக்கு தனியாக பதில் சொல்கிறோம், அது முஅத்தின் சொல்வதைப் போலவே நாம் திருப்பி சொல்வோம். இதெல்லாம பெருமானார் சொன்னாங்க, பாங்கு சொல்ல ஆரம்பித்ததும் ஒருவர் வஅன அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ரழீது பில்லாஹி ரப்பா ஒபில் இஸ்லாமி தீனா ஒபி முஹம்மதின் ரசூலா, இதை யார் ஓதுகிறாரோ அவருடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ்தலா மன்னித்து விடுகிறான்னு சொன்னான். ஒரு சாதாரண அமல் தான், ஆனால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய அமலில் ஒரு அமல் சொன்னாங்க, யார் சூரய முல்க் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், இந்த சூரய முல்க் சூராவை யார் ஓதிக்கொண்டே வருகிறாரோ அந்த சூரா அவருக்காக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத வரை பரிந்துரை செய்து கொண்டே இருக்கும். அப்போ சூரய முல்க் இருக்கிறது ஒரு 30 ஆயத்துகள் தான், ஒரு ரொம்ப அதிகமான வசனங்கள் ஒன்றும் கிடையாது. இந்த சூராவை யார் ஓதி வருகிறார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற வரை அந்த சூரா அவருக்காக மன்றாடி கொண்டிருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போல் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான மற்றொரு அமல் என்னவென்று சொன்னால் ஹஜர் அஸ்வதை முத்தமிடுவது. யாருக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியம் உம்ராவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறானோ அவர்களுக்கு இந்த பாக்கியமும் கிடைப்பது. ஹஜர் அல் அஸ்வதை தொடுவது, யார் தொடுகிறாரோ பெருமானார் சொன்னார்கள் ஹஜர் அஸ்வதை தொடுபவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹத்தலா மன்னிக்கிறான். இதுவும் பாவங்கள் மன்னிப்பதற்கு அல்லாஹத்தலா தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். அதே போல் ஒரு அடியானுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தருகிற மற்றொரு சந்தர்ப்பம் ஒரு அடியானுக்கு நோய் வருவது. பாருங்கள், ஒரு அடியான் நோய் வாய்ப்பட்டால் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. ஹதீஸில் வருகிறது, ஒரு அடியானுக்கு நோய் வருகிற போது அல்லாஹ் மலக்குகளிடம் சொல்கிறான், என்னுடைய அடியானை நோயை கொண்டு நான் கைது செய்து விட்டேன், அவன் எனக்கு சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருந்தான், இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தான், இந்த நோயின் மூலமாக நான் அவனை கைது செய்து விட்டேன். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், மலக்குகளை பார்த்து இந்த நோயிலேயே என் அடியான் இறந்து விட்டான், அவருடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விடுவேன், இந்த நோயிலிருந்து அவருக்கு நான் ஷிஃபாவை கொடுத்தாலும் அவருக்கு நான் நிவாரணத்தை கொடுத்தாலும் அவருடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். எனவே நோய்கள் வருவது நம்முடைய பாவம் மன்னிப்புக்கு தானே தவிர, நோய்கள் வந்தால் சபுர் செய்யணும். அது ஒரு சின்ன நோயாக இருந்தாலும் சரி, பெரிய நோயாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் இந்த நோய்களை கொண்டு பாவங்களை மன்னிக்கிறான். அதே போல் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான இன்னொரு அமல் ஒரு நோயாளியை சென்று நலம் விசாரிப்பது. ஒரு நோயாளியை சென்று நலம் விசாரிக்க சென்றால் ஹதீஸில் வருகிறது, ஒரு நோயாளியை பார்க்க போனோன்னு சொன்னால் அந்த நோயாளியை சந்திக்க சென்ற மனிதருக்காக 70,000 மலக்குகள் காலையிலிருந்து மாலை வரை அவருக்காக இஸ்திஃபார் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். யாரோ ஒரு நோயாளியை போய் பார்க்க போகிறாரோ அந்த நோயாளியை சந்திக்க போனால் காலையிலிருந்து இரவு வரை 70,000 மலக்குகள் அவருக்காக பாவம் மன்னிப்பு தேடுறாங்க. ஆனால் நோயாளியை சந்திக்க போகிறதுல நாம் வந்து நமக்கு வேண்டப்பட்டவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்று பிரித்து வச்சுருக்கிறோம். யாராக இருந்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு யூதர் தான் இருந்தார். பெருமானாருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு யூதர், அந்த வீட்டில் ஒரு சின்ன பையன், ஒரு யூத பையன், அந்த பையன் என்னங்க நோய்வாய்ப்பட்டுட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை சந்திக்க போனான். அந்த சிறுவனை போய் நோய் நலம் விசாரிப்பதற்காக போனாங்க. போன இடத்துல அந்த சிறுவன் என்னங்க மரண தருவாயில் கடைசி நேரத்தில் இருப்பதை பெருமானார் கண்டாங்க. அந்த சிறுவனுடைய தந்தையோடு அனுமதியோடு பெருமானார் கேட்டாங்க அந்த சிறுவனிடத்தில், நீ முஸ்லீம் ஆயிரப்பான்னு சொல்லி. அந்த சிறுவன் தன் தந்தையை பார்த்தான், நான் முஸ்லீம் ஆகட்டுமான்னு சொல்லி அவரும் அனுமதி கொடுத்தாரு. அந்த பையன் கலிமா சொல்லி மூத்தாயிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்து வீட்டு யூத சிறுவனை கூட நலம் விசாரிக்க போனாங்க. எனவே நலம் விசாரித்தல் என்பது பணக்காரன் அப்படிங்கிற நிலையில் என்று இல்லாமல், சொந்தக்காரன் என்று இல்லாமல், எல்லா மக்களையும் நலம் விசாரிக்க போகணும். இதுவும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹத்தாலா இதையும் ஒரு காரணமாக வைத்திருக்கிறான். அதே போல் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹத்தாலா இன்னொரு லேசான அமலை வச்சிருக்கிறான், ரொம்ப லேசான அமல். ஆனால் நாம் அந்த அமலில் ரொம்ப கவனக்குறைவாகத்தான் இருக்கிறோம். அதான் ஒது. ஒரு அடியான ஒது செய்கிற போது பெருமானார் சொன்னார்கள், அவன் ஒவ்வொரு உறுப்பின் மூலமாக செய்த எல்லா பாவங்களும் வெளியே போயிடும். உறுப்புகள் மூலமாக முகத்தை கழுவும் போது அவனுடைய கண்ணால் நிகழ்ந்த பாவங்கள், கையை கழுவுகிற போது கரத்தால் செய்த பாவங்கள், காலை கழுவுகிற போது அவனுடைய கால் மூலமாக நிகழ்ந்த பாவங்கள், உடல் உறுப்புகள் மூலமாக என்னென்ன பாவங்கள் நிகழ்ந்ததோ இவை அத்தனையிலிருந்தும் ஒரு மனிதன் ஒதுவை முடிக்கிற போது தூய்மை அடைந்து விடுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் ஐங்கால தொழுகைக்கு மட்டும்தான் உதவு செய்கிறோம், ஐங்கால தொழுகைக்கு மட்டும்தான் உதவு செய்கிறோம். ஆனால் ஒரு நல்ல மூமினுடைய அழகு என்னன்னு சொன்னால் எப்போதுமே உதவுடைய இருப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லன் யுஹாஃபிழ அலல் உதுஇ இல்லா முஃமினுன். ஒரு நல்ல மோமின், ஒரு பரிபூர்ணமான மோமின் தான் உதுவை நிரந்தரமாக எப்போதுமே கடைபிடிக்க முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த உதுவும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு காரணம். அதனால் ராத்திரி படுக்கைக்கு முன்னால் உதுவோடு படுங்கள். ஏன்னா ஒரு மனிதன் இரவில் அப்படியே மூத்தாயிட்டா கூட அவர் உதுவோடு மரணிப்பது ஒரு சிறந்தது. உதுவோடு ஒரு மனிதனுடைய ரூஹ் கைப்பற்றப்படுவது மிக உயர்ந்த நிலை. அதனால் படுக்கைக்கு முன்னால் உதவு செய்வது, எல்லா நிலைகளிலும் உதவை கடைபிடிப்பது ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான காரணங்கள். ஆக இப்படி ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான காரணங்களை சொன்னாங்க. அதில் இன்னும் ஒரே ஒரு காரணத்தை சொல்கிறேன், நம்ம கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அல்லாஹத்தில் பாவங்களை மன்னிப்பதற்கு இதையும் ஒரு காரணமாக வச்சுருக்கணும். வியாபாரத்தில் பல கொடுக்கல் வாங்கல் இருக்கும், கடன்கள் இருக்கும், அதில் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும், ரொம்ப கடுமையை காட்டக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பனு இஸ்ராயில்களில் ஒருத்தர் இறந்து விட்டார், அவர் அல்லாஹுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்ட போது அல்லாஹ் மலக்குகளுக்கு சொல்லுவோம், அவருடைய அமல்களை பாருங்க, பார்த்தா அவர்கிட்ட பெரிய அமல்கள் எதுவுமே இருக்காது. இப்போ அல்லாஹத்தாலா கேட்பான், அவன்கிட்ட எந்த அமலும் இல்லையேன்னு சொல்லி, என்ன அமல் இருக்கிறது? இப்போ அந்த அடியார் சொல்வார், என்ற பெரிய தொழுகையோ நோன்போ எதுவுமே கிடையாது, ஆனால் என்னிடத்தில் ஒரே ஒரு அமல் இருக்கிறது. என்ன அமல்? அவர் சொல்வார், நான் ஒரு வியாபாரி, மக்கள் என்னிடம் கடன் வாங்கி செல்வார்கள், நான் அந்த கடன் வாங்கி செல்பவர்கள் வசதியானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தவணை சற்று நீட்டி கொடுப்பேன், வசதி இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களது கடனை நான் மன்னித்து விடுவேன் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்வான், என் அடியார்களிடம் நீ இவ்வளவு பெருந்தன்மையாக நடந்திருக்கும் போது உன்னிடம் பெருந்தன்மையாக நடப்பதற்கு நான் மிக தகுதியானவன், உன் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். எனவே இந்த கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் விட்டு பிடித்து மன்னிக்கிற இந்த செயல், இதுவும் அல்லாஹுடைய மஃபிரத்தை, அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றுத்தரும். இந்த அமல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க சாத்தியமான அமல்கள். இந்த அமல்கள் மூலமாக அல்லாஹுடத்தில் மஃபிரத்தை நாம் தேட வேண்டும். அல்லாஹ் அத்தகைய தௌஃபீக்கை நமக்கு தர வேண்டும். எனவே இந்த இரவில் நாம் அல்லாஹுடத்தில் ஒரு உறுதி எடுக்கணும், எந்தெந்த அமல்களை கொண்டெல்லாம் அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறானோ அந்த அமல்களை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நாம் இந்த இரவிலே அல்லாஹ்ட்ட நாம் கேட்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்ததாக நான் இந்த இரவில் குறிப்பிட விரும்புவது துஆ. இஸ்திஃபார் அதிகமாக செய்வது, இரண்டாவது என்னங்க துஆ செய்வது. பொதுவாக இது போன்ற இரவுகளில் இது தவிர எதையுமே நான் நினைவூட்டுவது கிடையாது. பாருங்கள், துஆ என்பது ஒரு மோமினுக்கு அல்லாஹ்வால் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆயுதம். ஹதீஸில் பெருமானாரும் சொன்னார்கள், அத் துஆ சிலாஹுல் முஃமின். துஆ என்பது ஒரு மோமினுடைய ஆயுதம் என்று சொன்னாங்க. எனவே தான் பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாட்ட கேட்கும் போது பிடிவாதமாக கேளுங்கள், அல்லாட்ட வந்து உறுதியாக கேட்கணும், அல்லாட்ட பிடிவாதமாக கேளுங்கன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஒரு பெண்மணி வந்தாங்க, வந்து சொன்னாங்க, மூசா அவர்களே எனக்கு குழந்தை இல்லை, பல்லாண்டுகளாக எனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது, அல்லாட்ட நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு நபியினுடைய பரிந்துரை அல்லாஹ் ஏற்கிறான், நபி கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், எனக்காக அல்லாட்ட கேளுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட துவா செஞ்சாங்க, உன்னுடைய ஒரு சாதாரண ஒரு அடிமை பெண், குழந்தை இல்லாமல் என்ன, குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும், சொன்னாங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தையை கொடுன்னு சொல்லி. அல்லாஹத்தாலா சொன்னால், இல்லை இல்லை, அந்த குழந்தை, அந்த பெண் வந்து ஒரு மலடி, இந்த பெண் ஒரு மலடி, அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணிடத்தில் சொன்னாங்க. அல்லாஹ்விடமிருந்து இப்படி பதில் சொல்லிட்டான், நீ ஒரு மலடி, உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டான்னு சொல்லி அந்த பெண்மணிகிட்ட ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுறான். இந்த சம்பவம் நடந்து பல நாட்கள் பல வருடங்கள் ஆகிவிடுகிறது. ஒரு நாள் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணுடைய வீட்டு வழியாக போகிற போது அந்த பெண்மணியினுடைய கையிலே ஒரு குழந்தை இருக்கிறது. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அதிசய ஆச்சரியத்தில் உறைந்து போனாங்க. அல்லாஹ் இந்த பெண்ணை மலடி என்று சொன்னான், இந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்று அல்லாஹ் சொன்னான், ஆனால் அந்த பெண்ணுடைய கையில் குழந்தை இருக்குது. அந்த பெண்மணி அந்த மூஸா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணிடத்தில் சென்று கேட்டாங்க, எப்படி உனக்கு குழந்தைன்னு சொல்லி. அந்த பெண்மணி சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய பதிலை எனக்கு சொன்ன பிறகும், இந்த பெண் மலடி, இந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்று சொன்ன பிறகும் நான் விடவில்லை. அல்லாஹ்விடத்தில் எனக்கு குழந்தையை கொடு, எனக்கு குழந்தையை கொடு, எனக்கு குழந்தையை கொடுன்னு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ உடனே அல்லாஹாலா சொன்னான், அந்த பெண்மணி எவ்வளோ அதிகமாக கேட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே எனக்கே வெக்கமாகி விட்டது, நான் கொடுத்து விட்டேன். பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹவே ஒரு மனிதரிடமிருந்து வெக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் அது அந்த பெண்ணு தான். இந்த அளவுக்கு அந்த பெண்மணி உறுதியாக கேட்டாங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொன்னான், எனக்கு வெக்கமாகி விட்டது, நான் அந்த பெண்ணுக்கு கொடுத்து விட்டேன் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்விடம் கேட்கும்போது உறுதியாக கேளுங்கள், அல்லாஹ்விடம் கேட்கும்போது பிடிவாதமாக கேளுங்கள். அல்லாஹாலா தரக்கூடியவன். இது வந்து ஏதோ அந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் மட்டுமல்ல, இன்றைக்கும் துவாவின் மூலமாக பல அற்புதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நமக்கு வந்து அதில் நம்பிக்கை ரொம்ப பலவீனம், நம்பிக்கை நமக்கு குறைவு. நம்ம அல்லாட்ட கேட்குறதுல இருக்கிற நம்பிக்கை, எனக்கு அல்லாட்ட வந்து எவ்வளோ நம்பிக்கை இருக்கணுமோ அதை நாம் மற்ற விஷயங்களில் காட்டுகிறோம். ஒரு பார்வை தெரியாத, ஒரு கண் தெரியாத ஒரு மனிதர், அவரை வந்து அவனுடைய குடும்பத்தார் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உம்ராவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. உம்ராவுக்கு அழைச்சிட்டு போய் தவாஃப் செய்து விட்டு அவரை வந்து சை ஏழு சுற்றுகள் ஒவ்வொரு நபராக என்ன செய்கிறாங்கன்னா அவரை சுற்றுறாங்க. ஒரு கட்டத்தில் ரொம்ப அழுத்து போய் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அவரும் சோர்ந்துட்டார், அவரை சை செய்ய வைக்கிறவங்களும் ரொம்ப சோர்ந்துட்டாங்க. அப்போ அந்த என்ன பார்வை இருந்து பார்வை இழந்தவர், ஒரு கட்டத்தில் பார்வை இருந்தது, பிறகு இப்போ கண் பார்வை போயிடுச்சு. இந்த கண் பார்வை போனவர் சொன்னார், இங்கே எங்கேயாவது ஜம்ஜம் தண்ணி இருக்குதான்னு சொல்லுங்க அப்படின்னார். சொன்னால் சஃபா மருவா இந்த சை சரி இடங்கள்லேயே ஜம்ஜம் தண்ணி எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க தெரியும். அப்போ சொன்னாங்க, ஜம்ஜம் தண்ணி இருக்குது எதுக்குன்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை அதுக்கு பக்கத்தில் என்ன அடைச்சிட்டு போங்கன்னு சொல்லி பக்கத்தில் கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு டம்ளரில் தண்ணி கேட்டார். அந்த தண்ணியை கையில் எடுத்து வைத்து கொண்டு அவர் அல்லாஹ்வை புகழ்கிறார். அல்லாஹ்வை எவ்வளவு கலிமாத்துகளை கொண்டு, எவ்வளவு உயர்ந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை புகழ வேண்டுமோ அவ்வளவு அதிகமான வார்த்தைகளால் அல்லாஹ்வை புகழ்கிறார். ஏன்னா துவாவில் வந்து முதல்ல அல்லாஹ்வை புகழணும். அல்லாஹ் என்னங்க, அல்லாஹ் எல்லா பாஷைகளையும் அறிந்தவன், எவ்வளவு புகழ முடியுமோ அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார். எல்லாத்தையும் அல்லாஹ்வை எப்படி எப்படிலாம் புகழணுமோ புகழ்ந்து விட்டு கடைசியாக அவர் சொல்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மா உ ஜம்ஜம் லிமா ஷுரிப லஹு, ஜம்ஜம் எந்த எண்ணத்தில் அருந்தப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய நபியினுடைய வாக்கு நிச்சயமாக பொய்யாகாது, நான் இந்த ஜம்ஜமை அருந்தி முடிப்பதற்குள் என் கண் பார்வையை நீ திருப்பி தர வேண்டும். அவர் குடித்து முடிக்கிறாரு, அவருடைய கண் பார்வை திறந்து விடுகிறது. முன்னால் நிற்பவர்கள் ஆச்சரியத்தில் அசந்து போயிடுறாங்க. இது ஒரு கற்பனை கதை இல்லை, நிஜமாக நடந்த சம்பவம். இது நிஜமாக நடந்த சம்பவம், இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. நாம் துவாவில் அவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறோம், துவாவில் நாம் பலவீனமான மக்களாக இருக்கிறோம். துவா பெரிய அற்புத சக்தி, அது மிகப்பெரிய அற்புத சக்தி. ஒரு பட்கல்ல ஐயூப் நதுவின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அறிஞர் இருக்கிறாங்க, அவங்க துவாவுடைய அற்புதங்கள்னு சொல்லி ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறாங்க. இதில் நிறைய சம்பவங்கள் இதை சொன்னாங்க, மணிக்கணக்கில் ஆகிடும். அதில் ஒரே ஒரு சம்பவம் அவங்க சொல்லுவாங்க, இந்த துவாவுடைய அற்புதத்திற்கு. அந்த பட்கல்ல வந்து ஒரு வாலிப பெண், அந்த பெண்ணுக்கு திருமண வயசாகிடுச்சு. திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஆரம்பமாகி அந்த பெண்ணுக்கு உறுதி பேசப்பட்டு விட்டது. நிச்சயம் செஞ்ச பிறகு அந்த பெண்ணுக்கு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் அந்த பெண்ணை மருத்துவர்கள் அழைச்சிட்டு போகிறாங்க. டாக்டர்கள் சொல்கிறாங்க, இந்த பெண்ணுக்கு வந்து கேன்சர் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த பெண்ணுக்கு என்னங்க கேன்சர்னு சொல்லி. அப்போ பெற்றோர்கள் எல்லாம் அந்த திருமணத்தை வந்து என்ன செஞ்சிடறாங்கன்னா நிறுத்திடுறாங்க. அந்த பெண்ணிடத்தில் சொல்லலை கேன்சர்னு சொல்லி. நான் ஒரு சின்ன பொண்ணு, வாலிப பொண்ணுங்கிறதுனால அந்த பெண்ணிடத்தில் வந்து சொல்லலை அதை. ஆனால் அதே நேரத்தில் அந்த பெண்ணுடைய நிலைப்பாடுகளை பார்த்தா, ஒரு கேன்சர் நோயாளிக்கு என்னென்ன பலவீனங்கள் நாளுக்கு நாள் ஏற்படுவோமோ எதுவுமே கிடையாது. அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் எல்லா பெண்களைப் போல ஆரோக்கியமான பெண்ணாக இருக்கிறான். இப்போ கல்யாணம் நின்னது எதனாலன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு தெரியாது. கொஞ்ச நாள் கழித்து அந்த பெண்ணே கேட்குறாங்க, என்னுடைய கல்யாணம் திருமணம் எதனால் நின்று போச்சு. இப்போ பெற்றோர்கள் வேறு வழியே இல்லாமல் டாக்டர்கள் உனக்கு கேன்சர்னு சொன்னாங்க. அந்த வாலிப பெண் சொன்னாங்க, எனக்கு நிச்சயமாக கேன்சர் வராது, எனக்கு நிச்சயமாக கேன்சர் வராது. இல்லை டாக்டர்கள் சொன்னாங்க எல்லா சோதனைகளும் செய்யப்பட்டு விட்டது, இல்லை எனக்கு நிச்சயமாக இந்த நோய் வராதுன்னு சொல்லி அந்த பெண்மணி அடித்து சொல்கிறாங்க. பெற்றோர்களுக்கு ஒன்றுமே புரியலை. கடைசியில் மும்பை அழைத்து செல்கிறாங்க. மும்பையில் போய் என்னங்க பெரிய பெரிய உயர்ந்த பரிசோதனைகள்லாம் செய்யப்பட்டு கடைசியாக மருத்துவர்கள் அந்த பெண்ணுடைய பெற்றோர்களை அழைத்து சொன்னாங்க, உங்களுடைய மகளுடைய என்னங்க உடம்புல கேன்சருக்கான கிருமிகள் இருக்கிறது, ஆனால் பெரிய அற்புதம் என்ன ஒன்று சொன்னால் அந்த கிருமிகளால் உடலுக்கு என்ன கேடு வர வேண்டுமோ அந்த கேடு உங்கள் மகளை பாதிக்கவில்லை. அந்த கிருமிகள் உண்டு, ஆனால் அந்த கிருமிகளால் ஒரு மனிதனுக்கு என்னென்ன பாதிப்புகள் உடலில் வர வேண்டுமோ அது உங்களுடைய மகளுக்கு இல்லை. அப்போது அந்த பெற்றோருக்கும் ஒன்றுமே புரியலை. நம்முடைய மகளும் உறுதியாக சொல்லிச்சு எனக்கு கேன்சர் வராதுன்னு சொல்லி டாக்டர்களும் இப்படி சொல்கிறாங்க. கடைசியில் அந்த பெண்ணிடத்திலே கேட்டாங்க, உனக்கு கேன்சர் வராது நீ உறுதியாக சொன்னது எப்படி அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பெண் சொன்னாங்க, பாருங்கள் துவாவில் நம்பிக்கை வரணும் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க, ஒரு நோயாளியை சந்திக்க போனான், ஒரு நோயாளியை சந்திக்க போனால் இந்த துவா செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி மிம்மபு தலாக்கபி ஒஜஅலனி ஒஃபவ்வலனி மிம்மன் ஹலக்கஹு தஃதீலா. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஆஃபானி மிம்மபு தலாக்கபிஹி. ஒரு நோயாளியை சந்திக்க போனால் ஓதணும், சத்தம் போட்டல்ல மனசில் ஓதணும். உனக்கு வந்த இந்த சோதனையிலிருந்து என்னை பாதுகாத்து அல்லாவை நான் புகழ்கிறேன். ஒஃபவ்வலனி அலா கசீரிம் மிம்மன் ஹலக்க தஃதீலா. அவன் படைத்த படைப்புகளில் எத்தனையோ மனிதர்களை விட என்னை மேன்மையாக்கியிருக்கிறானே அவனை நான் புகழ்கிறேன். இந்த துவாவை யார் ஓதுகிறாரோ அந்த நோயாளிக்கு வந்த அந்த நோய் இவருக்கு வராது. ஒரு கேன்சர் நோயாளியை சந்திக்க போன இடத்துல இந்த துவாவை ஓதுனா ஓதுனவனுக்கு அந்த நோய் வராது. பெருமானார் சொன்னாங்க, அந்த பெண்மணி சொன்னாங்க, நம்ம ஊரில் ஒரு கேன்சர் நோயாளி நான் பார்க்க போயிருந்த போது நான் இந்த துவாவை ஓதினேன், எனவே எனக்கு கேன்சர் வராதுன்னு உறுதியாக தெரியும். ஆக அன்பிற்குரிய இது துவாவுடைய அற்புதங்கள். இது துவாவில் அல்லாஹாலா அவ்வளோ பெரிய சக்தியையும் ஆற்றலையும் வைத்திருக்கிறான். ஆனால் அந்த துவாவில் நமக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாமல் நாம் எங்கெங்கேயோ போய் என்ன செய்கிறோம், சிறுக்கான காரியங்கள், குஃபரான காரியங்கள், அல்லாஹுடைய வாசலை தட்டுவதற்கு பதிலாக அல்லாஹுடைய சமூகத்தில் மண்டியிடுவதற்கு பதிலாக நாம் எங்கெங்கேயோ போய் மண்டியிடுறோம், எங்கெங்கேயோ போய் நாம் துவாஃப் செய்கிறோம். எனவே துவாவுடைய இரவு இது, அல்லாஹ்கிட்ட கேட்க வேண்டிய இரவு இது. நம்பிக்கையோடு அல்லாஹுடத்தில் கேட்டால் எல்லா காரியங்களும் அல்லாஹாலா நிறைவேற செய்கிறான். ஆக அந்த மலடிக்கும் அல்லாஹாலா குழந்தையை வந்து என்னங்க கொடுத்தான் என்று நாம் சரித்திர பார்க்கிறோமோ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆக துவா அவ்வளவு அற்புத சக்தி. குரான்ல அல்லாஹாலா எதற்காக நபிமார்களுடைய சம்பவங்களை அல்லாஹாலா சொல்லி காட்டுறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 100 வயது, மனைவிக்கு 90 வயது, 100 வயது மனைவிக்கு 90 வயது, அந்த வயசிலும் குழந்தையை கேட்குறாங்க. ரப்பி ஹபிலி மில்லதுங்க வலியா, இறைவா எனக்கு ஒரு குழந்தையை கொடு. பாருங்கள், 100 வயது ஆன பிறகும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை இழக்கலை. 100 வயசில் நம்முடைய அறிவு சொல்லுது குழந்தை பிறக்காது. ஏன்னா குழந்தை இல்லாதவங்க கூட ஒரு 10 வருஷம் கேட்பாங்க, ஒரு 20 வருஷம் கேட்பாங்க, ஒரு 30 வருஷம் கேட்பாங்க, அப்புறம் அவ்வளோதான், நம்ம பேரில் குழந்தை கிடையாது, நமக்கு வந்து அல்லாஹ் குழந்தையை நசீவாக்கலை. இப்படி தான் குழந்தை இல்லாதவங்கள்ட்ட கேளுங்க, ஒரு 30 வருஷத்தில் நிராசை ஆகிடுவாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் 100 வருஷமாக கேட்குறாங்க, ரப்பி ஹபிலி மில்லதுன்க வலியா. ஏன்னா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும் அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஆற்றலுடையவன். பாறையிலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை பாறையில் அடித்தாங்க, தண்ணீர் வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நெருப்பை அல்லாஹ் பூஞ்சோலையாக ஆக்கினான். எனவே அந்த ரப்புக்கு 100 வயதிலும் குழந்தையை தர முடியும் என்று அல்லாஹ்விடத்தில் நம்பி துவா செஞ்சாங்க. அவங்க கேட்ட துவாவை அல்லாஹ் குர்ஆனில் அழகாக சொல்லி காமிக்கிறான். சூரா மரியம் எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், திக்ரு ரஹ்மத்தி ரப்பி அப்தஹு ஜக்கரியா இதுநாதா ரப்பஹு நிதா அன் ஹஃபியா. அழகான சூரா அது. அல்லாஹ் சொல்கிறான், திக்ரு ரஹ்மத்தி ரப்பி, இது இந்த சூரா உம்முடைய ரப்புடைய ரஹமத்தை நினைவுகூறுகிற சூரா. யாருக்கு? ஜக்கரியாவுக்கு அல்லாஹ் செய்த ரஹமத். இது நாதா ரப்பஹு, அவங்க அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. நிதா அன் ஹஃபியா, மெதுவாக துவா செஞ்சாங்க. இந்த மெதுவாக ஏன் துவா செஞ்சாங்க? அதுக்கும் குரானுடைய விரிவுரையாக சொல்லுவாங்க. 100 வயசில் சத்தம் போட்டு எனக்கு குழந்தையை கொடுன்னு கேட்டால் மற்றவங்களாம் கேலி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், எல்லாம் எனக்கு 100 வயசானாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, மற்றவர்கள் நம்புகிறார்களோ இல்லையோ, எனக்கு குழந்தையை கொடுன்னு துவா செஞ்சாங்க. அல்லாஹாலா அதுவரை ஏற்றுக்கொள்ளாதவன் அப்போ கபூல் செஞ்சுட்டான், 100 வயசில் ஒரு குழந்தையை கொடுத்தான். அல்லாஹாலாவிடத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டது ஒரு நல்ல பிள்ளையை கொடுன்னு தான் கேட்டாங்க. அல்லாஹ் ஒரு நபியே கொடுத்தான், அவங்க கேட்டது ஒரு நல்ல பிள்ளையை கொடுன்னு சொல்லி. அல்லாஹாலா ஒரு நபியை கொடுத்தான். நம்ம என்ன கேட்குறோமோ அதை விட சிறந்ததை தான் அல்லாஹாலா தருவான். எனவே துவாங்கிறது ஒரு பெரிய அற்புத சக்தி, பெரிய ஆயுதம் அது. இந்த நல்ல இரவுகளில் அந்த துவாவை கொண்டு அல்லாஹிடத்தில் நமக்காக, நம் குழந்தைகளுக்காக, முழு உம்மத்திற்காக துவாவுடைய அந்த சந்தர்ப்பங்களை நம்ம பயன்படுத்த வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, துவாவுடைய ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய காரணங்களை நாம் தெரியணும். ஒரு மனிதர் அல்லாஹ்ட துவாவை கேட்டால் அந்த துவாவுக்கான பிரதிபலன்களை அல்லாஹ் எப்படி எல்லாம் தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் துவா செஞ்சால் அல்லாஹ் மூணில் ஒன்றை கொடுப்பான். மூணில் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்று, அவன் என்ன கேட்டானோ அதை அல்லாஹத்தலா கொடுத்துருவான். எதை கேட்குறானோ அதை அல்லாஹத்தலா கொடுப்பான். ஒரு வீடு வேண்டுமா, வீட்டை கொடுப்பான். ஒரு கார் வேண்டுமா, காரை கொடுப்பான். இவன் என்ன கேட்குறானோ அதை கொடுப்பான். இப்படியும் துவா கபூலாகும். சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய துவாவுக்கு பதிலாக நமக்கு ஒரு பெரிய துன்பத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். ஒரு பெரிய வரவிருக்கிற துன்பத்தை விட்டும் பாதுகாப்பான். நமக்கு அது தெரிகிறது கிடையாது. பாருங்க, ஒரு நாட்டில் நடந்த சம்பவம் இது. ஒரு முஸ்லீம் வாலிபர் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார், ஒரு பெண்ணை வந்து நிக்காஹ் செய்கிறார். ரொம்ப அந்த பெண் மீது அவருக்கு அளவு கடந்த பாசம், பிரியம், ரொம்ப அழகான பெண் நிக்காஹ் செய்கிறார். ஆனால் என்ன ஆச்சரியத்தில், நிக்காஹ் செஞ்சு ஒரு மாதத்தில் அந்த பெண்ணுக்கு அவர் மீது கடுமையான வெறுப்பு. வெறுப்புனா இவர்கிட்ட இருந்து எனக்கு தலாக்கை வாங்கி கொடுங்க அப்படின்னு என்ன செய்யுதுன்னா, அந்த பெண்மணி வந்து குடும்பத்தார்ட்டையெல்லாம் சண்டை போடுது. இந்த பையனுக்கு அந்த பெண்ணை மறக்க முடியாமல் அல்லாட்ட துவா செய்கிறாரு, அல்லாஹ் அவருடைய அந்த பெண்ணுடைய மனசை மாற்று, அந்த பெண்ணுடைய மனசை மாற்று, அந்த பெண்ணுடைய மனசை மாற்று என்று எவ்வளவு துவா செய்கிறாரு. ஆனால் அந்த பெண்மணி உறுதியாக இருக்கிறா, நான் இவரோடு வாழ விரும்பவில்லை, எனக்கு தலாக்கு வாங்கி கொடுங்க. இவர் அல்லாட்ட அழுது கெஞ்சிறாரு, அல்லாஹ் அந்த பெண்ணை விட்டு என்னால் பிரிய முடியாது, அந்த பெண்ணை என்னோடு வாழச்சே, என்னோடு வாழச்சேன்னு அவர் கெஞ்சிறார். அந்த பெண்மணி மறுபக்கம் உறுதியாக இருக்குது, இவரோட வாழ முடியாதுன்னு சொல்லி கடைசியில் குடும்பத்தார் எவ்வளவு சமாதானம் பேசி பார்த்தாங்க, வாங்கி விட்டாங்க. இப்போ அவர் நினச்சா, நம்ம எவ்வளோ துவா கேட்டோம், நம்ம துவா கபூல் ஆனால் அப்படி தானே சொல்லுவோம். அந்த பெண்மணி தலாக்கு வாங்கிட்டாங்க. தலாக்கு வாங்கின கொஞ்ச நாளில் அந்த பெண்ணை இன்னொருத்தர் நிக்காஹ் செஞ்சுக்கிட்டார், இன்னொருத்தர் நிக்காஹ் செஞ்சுக்கிட்டார். அந்த பெண் அந்த மனிதரோடு இணக்கமாக சந்தோஷமாக வாழ்கிறார். இவருக்கு இந்த முதல் கணவருக்கு கொஞ்சம் எப்போவுமே வருத்தமாக இருக்கும். நம்ம அல்லாட்ட எவ்வளவு கேட்டோம், இந்த அழகான ஒரு பெண் நம்ம எந்த அநியாயமும் செய்யலை, நம்மோடு சேர்ந்து வாழலேன்னு ஒரு வருத்தம். ஆனால் இன்னொருவரை திருமணம் செய்த கொஞ்ச நாளிலேயே அந்த பெண்ணுக்கு ஒரு கடுமையான வியாதி. டாக்டர்கள்ட்ட போனால் அந்த பெண்ணுக்கு மார்பு புற்றுநோய், மார்பு புற்றுநோய். கல்யாணம், ரெண்டாவது கல்யாணமான ஒரு சில மாதங்களில் அந்த பெண்ணுக்கு மார்பு புற்றுநோய் வந்துருச்சு. பல மாதங்களாக ஹாஸ்பிட்டல்லையே இருந்து அந்த ரெண்டாவது கணவர் கூடவே இருந்து சம்பாதிக்கிற காசையெல்லாம் அதுக்கே செலவு செஞ்சு கடைசியில் அந்த கேன்சர் நோயிலே அந்த பெண் மூத்தாவும் ஆயிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த முதல் கணவர் அவர் கேட்ட துவா வீணாக போயிடுச்சா? யாரெல்லாம் அந்த பெண்ணை எனக்கு கொடுன்னு கேட்டார், அல்லாஹால அதை வீணாக்கலை. அவர்கிட்ட இருந்திருந்தா அந்த கேன்சர் நோயும் அவர் தான் பார்த்துருக்கணும், அதுக்காக அவர் தான் செலவு செஞ்சுருக்கணும். இந்த துன்பத்தை அல்லாஹ் அவர் தலையில் போடுறதுக்கு பதிலாக இன்னொருத்தர் தலையில் அல்லாஹ் போட்டுட்டான். அப்போ கேட்கக்கூடிய துவாக்கள் இருக்குது, அது ஒருபோதும் பலனற்று போகாது. நாம் கேட்டது கிடைச்சாதான் துவா கபூல் ஆச்சுன்னு நினச்சிட்ருக்குறோம். நாம் கேட்கறது ஒன்று, அல்லாஹால அதற்கு பதிலாக பல துன்பங்களை நம்மை விட்டும் அகற்றுகிறான். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மூன்றாவது, அல்லாஹால ஒரு அடியான் துவா கேட்குறான், இந்த துவா உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். மாறாக இவன் கேட்ட துவாக்களை எல்லாம் அல்லாஹ் பத்திரமாக வைத்து மறுமையில் அதற்கான கூலி அல்லாஹாலா கொடுப்பான். அந்த கூலியை பார்க்கும்போது மறுமையில் மக்கள் நினைப்பாங்களாம், உலகத்தில் நாம் கேட்ட எல்லா துவாக்களும் நிராகரிக்கப்பட்டிருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அங்கே கிடைக்கக்கூடிய கூலியை பார்த்து விட்டு நமக்கு உலகத்தில் என்னென்ன துவா செஞ்சோமோ இந்த துவாக்கள் எல்லாமே உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இந்த மறுமையில் கூலி கிடச்சிருக்கணுமேன்னு சொல்லி ஆசைப்படுவாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாருங்கள், அல்லாஹ் ஒரு அடியானுடைய துவாவை எதுக்காண்டி தள்ளி போடுறான்னு சொன்னான். நம்ம அல்லாஹ்ட்ட கெஞ்சிரோம், அல்லாஹ்ட்ட என்னங்க கெஞ்சி கேட்குறோம், அல்லாஹ் அல்லாஹ்னு கெஞ்சி கேட்குறோம். ஒரு அடியானுடைய துவாவை அல்லாஹ் ஏன் தாமதப்படுத்துகிறான்னு சொன்னால், பாருங்கள், இந்த உண்மையை விளங்கிட்டால் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். பெருமானார் சொன்னாங்க, ஒரு அடியான் கேட்குற துவாவை அல்லாஹ் தள்ளி போட காரணம், அந்த அடியானுடைய குரலை அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்பதை ரசிக்கிறான். கேட்டதை உடனே கொடுத்துட்டு நம்ம அடுத்த நாளே துவா செய்ய மாட்டோம். கேட்டது கிடச்சிருச்சுன்னா நம்ம துவா செய்ய மாட்டோம். நாம் திரும்ப திரும்ப அல்லாஹ்ட்ட கேட்கும்போது, அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹ்னு கேட்கும்போது அல்லாஹால அந்த அடியானுடைய குரலை ரசிக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தான் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் பல நேரங்களிலே தாமதமாகிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இது துவாவுடைய இரவு. அதில் சில நல்ல சில முக்கியமான துவாக்களையும் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவில் இருக்கும்போது கூஃபாவில் ஒரு பள்ளிவாசலில் ஒரு மனிதரை பார்க்குறாங்க, ஒரு தூணில் சாஞ்சிருக்கிறாரு, ரொம்ப கவலையோடு வருத்தத்தோடு இருந்தாங்க. இப்போ ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அவர்கள் அந்த மனிதர்கிட்ட போய் கேட்டாங்க, ஏன் இவ்வளவு கவலையோடும் வருத்தத்தோடும் இருக்கிறீங்களே, என்ன காரணம்னு சொல்லி. அந்த மனிதர் சொன்னார், பெரிய கடன் சுமையில் நான் இருக்கிறேன், தாங்க முடியாத கடனில் இருக்கிறேன், அந்த கடனிலிருந்து எப்படி விடுபட போகிறேனோ என்ற கவலை என்னை வந்து சோகமாக ஆக்கியிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு சொன்னாங்க, பெருமானார் எனக்கு சொல்லித்தந்த ஒரு கலிமாவை உனக்கு நான் கற்றுத்தருகிறேன், பெருமானார் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு கலிமாவை உனக்கு நான் சொல்லித்தருகிறேன், இந்த துவாவை நீ அல்லாஹ்விடத்திலே கேட்டால் சுபைர் மலை அளவிற்கு, சுபைருங்கிறது மக்காவில் இருக்கிற ஒரு மலை, சுபைர் மலை அளவிற்கு உன்னுடைய கடன்கள் இருந்தாலும் அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கடன் நிறைவேறும்னு சொன்னாங்க. அது என்ன துவா சொல்லித்தாருங்கள். ஹஜ்ரத் அலி சொல்லிக் கொடுத்தாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லித்தந்த துவா இது, அல்லாஹும்மக்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக் அல்லாஹும் அக்னினி பிஃபத்ரிக்க அம்மன் சிவா. இந்த துவாவை செஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுடைய எல்லா கடன்களையும் அல்லாஹாலா நிறைவேற்றி விடுவான்னு சொன்னாங்க. அதே போல் அவர் துவா செஞ்சார், துவா செஞ்ச கொஞ்ச நாளில் எல்லா கடன்களிலிருந்தும் என்னங்க விடுபட்டுட்டார். ஆக இப்படி அற்புதங்கள் நிறைந்த துவாக்கள் என்னங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அத்தகைய துவாக்களை கேட்கணும். அதே போல் துவாக்களை நல்ல துவாக்களை கேட்கணும். பெருமானார் எப்படியெல்லாம் துவா செஞ்சாங்க பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவாக்களுடைய அந்த வார்த்தைகள் எல்லாமே அற்புதம் தான். அதில் பெருமானார் ஒரு அழகான துவா செஞ்சாங்க பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஐஷஷ் ஷுஹதா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஐஷஷ் ஷுஹதா வ மௌத்தஷ் ஷுஹதா வல் ஹஷ்ர மஅல் அத்கியா வ முராஃபகத்தல் அம்பியா. பெருமானாருடைய அழகான துவா. இந்த துவாவில் வந்து எல்லாமே வந்து விடுகிறது. சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஐஷஷ் ஷுஹதாய், அல்லாஹ் இந்த உலகத்தில் பாக்கியமிக்கவர்களுடைய வாழ்க்கையை கேட்குறேன், உன்னுடைய அருளை பெற்று பாக்கியமானவர்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் கேட்குறேன். அடுத்த துவா செய்கிறாங்க, மௌத்த ஷுஹதா, ஷுஹதாக்களுடைய மரணத்தை கேட்குறேன். பாருங்கள், ஷுஹதாக்களுடைய மரணம்னா நம்ம வெட்டு குத்து போட்டு தான் மரணிக்கணுமா அப்படின்னு பயந்துட வேண்டாம். இப்போ எங்கேயோ போக சொல்கிறாங்களா சண்டைக்கு எதுவும் நினைக்க வேண்டாம். ஷுஹதாக்களுடைய மரணம் என்பது அது நிறைய படித்தரங்கள் இருக்குது. மொத்தத்தில் அந்த மௌத்தை தான் கேட்கணும் அல்லாட்ட. இப்படி தான் சஹாபாக்கள் கேட்டாங்க, எல்லாம் எங்களுக்கு ஷஹாதத்தை கொடு. அதில் துமரும் அப்படி தான் அல்லாட்ட துவா செஞ்சாங்க, அல்லாஹு மர்சுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலி, உன்னுடைய பாதையில் ஷஹீதாகணும். அப்போ பெருமானார் கேட்டாங்க, ஓ மௌத்த ஷுஹதாயி, ஷுஹதாக்களுடைய மரணத்தை எனக்கு கொடு. மூன்றாவது துவா செய்கிறாங்க, வல் ஹஷ்ர மஅல் அத்கியா, முத்தகீன்களோடு மறுமையிலே எழுப்பு. யாரோடங்க? முத்தகீன்களோடு இந்த துவா செய்யணும். ஆனால் இன்றைக்கி நம்ம சகோதரர்களை பார்த்தா மறுமையில் நான் சொல்லக்கூடாது இந்த நேரத்தில் இந்த இடத்துல எங்களுடைய கருணாநிதியோடு எழுப்பு, அம்மாவோடு எழுப்புன்னு கேட்டுருவாங்க போல் தெரியுது. காரணம், அவ்வளவு பாசத்தை காட்டுறாங்க, அவ்வளவு பாசம். அந்த தலைவர்களுடைய ஃபோட்டோவுக்கு கீழே இவங்க ஃபோட்டோ இருக்கிறத இந்த உலகத்தில் பிறந்த பாக்கியமாக கருதுறாங்க. அவங்க இப்படி துவா கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, மறுமையில் எங்களை இவங்களோடு எழுப்பு, அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மளே. அப்போ பெருமானார் துவா செஞ்சாங்க, ஒல் ஹஷ்ர மஅல் அத்கியா, முத்தகீன்கள் நல்லோர்கள் இறையச்சம் உள்ளவர்களோடு எங்களை எழுப்புன்னு சொல்லி. நான்காவதாக சொன்னாங்க, ஓ முராஃபக்கத்தல் அம்பியா, நபிமார்களுடைய தோழமை எனக்கு கொடு. அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்கிறாங்க, நாளைக்கு நான் நபிமார்களோடு இருக்கணும். இது நமக்கு கற்றுத்தர்றாங்க. எவ்வளோ அழகான துவா பாருங்கள், ஐஷு ஸ்வாதா, உலகத்தில் மேன்மையான வாழ்க்கை, ஒமௌத்து ஷுஹதா, ஷுஹதாக்களுடைய மரணம், ஒல் ஹஷ்ரம் அல் அத்கியா, முத்தகீன்களோடு மறுமையில் எழுப்பப்பட வேண்டும், ஓ முராஃபக்கத்தல் அம்பியா, நபிமார்களோடு மறுமையில் இருக்க வேண்டும். இதைத்தான் சஹாபாக்கள் விரும்பினாங்க. நான் ஒரு சஹாபியுடைய சம்பவத்தை உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அந்த சஹாபி பெருமானாருக்கு ஹாதிம், பெருமானாருக்கு வேலை செய்வாங்க. ராத்திரியெல்லாம் பெருமானார் வீட்டு பக்கத்திலே உட்கார்ந்துருப்பாங்க. நபி எப்போ வெளியே வருவாங்களோ தண்ணி கொண்டு ஓடிவாங்க, தண்ணி கொண்டுட்டு ஓடுவாங்க. அந்த சஹாபி பெருமானாருக்கு சிறுநீர் கழிப்பதற்கு, உதவு செய்கிறதுக்கு தண்ணி கொண்டு போவாங்க. ஒரு நாள் பெருமானார் செல்லதான் ஆலை செல்லவங்க அந்த சஹாபியினுடைய இந்த ஆர்வத்தை பார்த்து, சின்ன பையன்தான், பெருமானார் ராத்திரி தஹஜ்ஜுதுக்கு வெளியே வந்ததும் தண்ணியை கொண்டு ரெடியாக நிற்பார். இப்போ பெருமானார் கேட்டாங்க அந்த சஹாபியை பார்த்து, சல்னி, எனக்காக இவ்வளோ வேலை செய்கிறீங்க, உனக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு சொன்னாங்க. என்ன வேணும்? நாம் பெரியார்கள் வந்தால் நோட்டை தூக்கிட்டு போவோம், நம்முடைய வியாபாரங்க எழுதி கொடுங்க, வியாபாரத்தில் பறக்கத்துக்கு எழுதி கொடுங்க, நம்ம பெரியார்களை பயன்படுத்துறது பூரா அதுக்கு தான் பயன்படுத்துவோம். பெருமானார் கேட்டாங்க, சல்னி, என்னிடத்துல கேளுன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த சஹாபி அந்த நேரத்தில் எதை கேட்டிருந்தாலும் பெருமானார் துவா செஞ்சுருப்பாங்க. அவர் கொஞ்ச நேரம் யோசித்தார், யோசித்து சொன்னார், அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, யாரை சொல்லுதா, சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும், சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும், அதான் எனக்கு ஆசை. பெருமானார் சொல்லதான் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அப்போ நபிமார்களோடு இருப்பது. அதைத்தான் நான் இன்னொரு சம்பவத்தையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபரை மூசா அலைஹிஸ்ஸலாம் தேடுனாங்க, மிஸ்ரில் எங்கே இருக்குது. ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இறக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, என்னுடைய கபரை வந்து என்னுடைய கபரை தோண்டி எங்கே கொண்டு போங்க, பலஸ்தீன் பைத்துல் முக்தஸ் கொண்டு போயிருங்க. அவங்க அடக்கப்பட்டது எகிப்தில், ஆனால் வசியத்து பண்ணிட்டு போனாங்க. பின் நபிமார்களுடைய உடல் வந்து அழியாது, பின்னால் எத்தனை வருஷம் ஆனாலும் என்னுடைய கபரை தோண்டி எடுத்து எங்கே கொண்டு போயிருங்க, பலஸ்தீன் பைத்துல் முக்தஸ் கொண்டு போயிருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்தை வெற்றி கொண்ட பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள்லாம் சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபரை தோண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் யாருக்கு தெரியும்? ஒரே ஒரு வயதான மூதாட்டி, ஒரு வயதான கிழவி. அந்த கிழவிக்கு தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. அந்த கிழவிட்ட போய் சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபரை காட்டுன்னு சொன்னால், ஒரே ஒரு ஷரத்து, ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன், அதை ஏற்றுக்கிட்டால் அந்த கபரை காட்டுறேன். என்ன நிபந்தனை சொன்னாங்க? சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும். அந்த கிழவி சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும், இந்த நிபந்தனை ஏற்றுக்கிட்டால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபரை காட்டுறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் வருத்தம், இந்த கிழவிக்கு இவ்வளோ பெரிய இதான்னு சொல்லி அந்த நிபந்தனை ஏற்றுக்கலை. அல்லாஹ் சொன்னால் அந்த நிபந்தனை ஏற்றுக்குங்க, ஏன்னா அந்த பெண்மணி 40 வருடமாக துவா செய்கிறாங்க, நான் மூசாவோடு சொர்க்கத்தில் இருக்கணும்னு சொல்லி. அதனால் அந்த நிபந்தனை ஏற்றுக்குங்க. ஏற்றுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் காட்டினாங்க. அப்போ மேன்மக்கள் விரும்பியதெல்லாம் நபிமார்களுடைய தோழமையை. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துவாவை சொல்லித்தர்றாங்க, ஓ முராஃபகத்தல் அம்பியா, நாளை சொர்க்கத்தில் நபிமார்களோடு இருக்கணும். இந்த நல்ல இரவுகளை இப்படிப்பட்ட துவாக்களை கேளுங்க. உலகத்தை கேட்கணும், உலக பாக்கியங்களை கேட்கணும், அதில் தவறே கிடையாது. ஆனால் இப்படி அற்புதமான துவாக்கள், இம்மைக்கும் மறுமைக்கும் பயனளிக்கக்கூடிய எத்தனையோ அழகான துவாக்கள் இருக்கிறது. இந்த துவாக்களை அல்லாஹிடத்தில் நாம் கேட்கணும். ஆக மொத்தத்தில் துவா என்பது ஒரு பெரிய அற்புதம், இது ஒரு பெரிய ஆயுதம். இது நாம் இந்த துவாவின் மீது இன்றைக்கு நம்பிக்கை நாளுக்கு நாள் நமக்கு குறைஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு பெரிய காரணம் நாம் சாப்பிடக்கூடிய ஹராமான உணவுகள். இந்த ஹராம் கலந்து விட்ட காரணத்தினாலையும் இன்றைக்கி என்னங்க, நம்முடைய துவாக்களுடைய அந்த நம்பிக்கை நமக்கு குறைஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு ஹராம் நம்முடைய உடலிலும் நம்முடைய உடைகளிலும் கலக்க ஆரம்பிக்கிறதோ, நம்முடைய துவாவுடைய பலவீனம் நாளுக்கு நாள் குறைய ஆரம்பிச்சிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் இப்னு அபி வக்காஸ் அவங்க வந்து கேட்டாங்க, சாத் இப்னு அபி வக்காஸ் பெருமானாருக்கு சொந்தக்காரர் வேறு, பெருமானாருக்கு மாமு முறை வேறு, யார் சாத் இப்னு அபி வக்காஸ் அவங்க பெருமானார்கிட்ட வந்து கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ், என் துவாக்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படணும், அதுக்கு ஒரே ஒரு வழி சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தஹஜ்ஜுன்னு சொல்லிக் கொடுக்கல, அல்லது ஒரு மாதம் நோன்பு வைன்னு சொல்லிக் கொடுக்கல, அல்லது சபைபுராத்தில் லைலத்துல் கத்ரில் நின்று வணங்குன்னு சொல்லிக் கொடுக்கல. ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, அதிப் மத் அமக், உன்னுடைய உணவை ஹலால் ஆக்கிக்கொள், உன்னுடைய உணவை ஹலால் ஆக்கிக்கொள், துவா தன்னை போல கபூல் ஆகிடும். அதற்கு பிறகு சாத் இப்னு அபி வக்காஸ் என்ன துவா கேட்டாலும் உடனே கபூல் ஆகிடும், என்ன துவா கேட்டாலும் எல்லாம் உடனே கபூல் செஞ்சுருவான். அவங்க எந்த அளவுக்கு உணவு விஷயத்தில் பேணுதலாக இருந்தாங்கன்னு சொன்னால், அவர்கள் வளர்த்த ஆடு, அவர்கள் வளர்த்த ஆடு பக்கத்து வீட்டு நபருடைய அந்த விளைச்சலில் போய் மேய்ஞ்சிரும், அந்த விளைச்சலில் மேய்ஞ்சதற்காக அந்த ஆட்டினுடைய பாலை இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அடுத்தவருடைய இன்னொருத்தருடைய விளைச்சலில் போய் மேய்ந்து விட்டது, இந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தாங்க. எனவே ஹராமான அந்த விஷயங்கள்லேருந்து தவிர்ந்திருந்தோம்னு சொன்னால் நமக்கு துவா மிகப்பெரிய ஆயுதம். இந்த துவா நம்மள்கிட்ட இருந்துன்னு சொன்னால் எந்த தாவீதும் நமக்கு தேவையில்லை, எந்த தாயத்துகளும் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ்ட கையேந்துங்கள், யா ரப்பி யா ரப்பி என்று சொல்லுங்கள். எல்லா நிலைகளிலும் அல்லாஹாலா துவாக்களை ஏற்றுக்கொள்வான். பாருங்கள், துவாவில் குறைஞ்சபட்சம் இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள், யா அலி யா அதீம் யா ஹலீம். இந்த மூன்று வார்த்தை, யா அலி யா அதீம் யா ஹலீம் சொன்னாங்க. இந்த மூன்று வார்த்தையை எவ்வளவு அதிகமாக சொல்லி துவா செய்கிறீங்களோ அந்த துவாவுடைய கபூலியத்தை நீங்கள் அதிசீக்கிரத்தில் காண்பீர்கள். அதனால் துவா செய்யுங்க, யா அலி யா அதீம் யா ஹலீம். இந்த மூன்று வார்த்தைகளை அதிகமாக சொல்லி கேளுங்க, எல்லா துவாக்களும் கபூலாகும். அல்லாஹ் அதற்குரிய ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு மகத்துவமிக்க ஒரு இரவை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். பாவங்கள் மன்னிக்கப்படுகிற, துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு இரவு. எனவே இந்த இரவுனுடைய இந்த மேலான சந்தர்ப்பங்களை வீணாக்காமல், வெளியில் சென்று வீண் விஷயங்களை பேசி பாலடிக்காமல், கிடைக்கிற நேரத்தை துவாவிலும் இஸ்திஃபாரிலும் பயன்படுத்தி காலை ஃபஜ்ருடைய தொழுகையை தவறாமல் சொல்லுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இது ரமதானுடைய ஒரு முன்னோடியாக விளங்கக்கூடிய இரவு. ரமதானுக்கு ஆயத்தமாகுவதற்காக, ரமதானுக்கு முன்னால் நம்முடைய உள்ளத்தை சுத்தம் செய்வதற்காக அல்லாஹ் தந்திருக்கிற ஒரு இரவு. எனவே இந்த இரவை பாக்கியமிக்கதாக ஆக்கி நாம் செய்யக்கூடிய எல்லா துவாக்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க விதத்திலே நம்முடைய அமல்களை ஆக்கி கொண்டு மேன்மை மிக்க இந்த இரவிலே அல்லாஹ் தன் அடியார்களுக்கு என்ன பரிசை தருகிறானோ அந்த நல்ல பரிசை பெற்ற மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கிடுவானாக. இந்த மஜ்லிஸை முடித்து நாம் எழுந்து கலைகிற நேரத்திலே எந்த மஜ்லிஸை பார்த்து மலக்குகள் கூமு மஃபூர் அல்லக்கும், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே எழுந்து செல்லுங்கள் என்று மலக்குகள் எந்த சபையை பார்த்து சொல்வார்களோ அத்தகைய சபையாக அல்லாஹ் இந்த சபையும் ஆக்கிடுவானாக. ஆஹுரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.